SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைக்கிறார் கோகுலன்.
புதியதொரு யுரேனிய சுரங்கம் திறப்பதற்கான ஒப்புதலை கேம்கோ எனும் கனடா நாட்டு தனியார் நிறுவனத்திற்கு ஆஸ்திரேலியாவின் மத்திய அரசு வழங்கியுள்ளதன் மூலம் அணுசக்தி தொடர்பான விவாதங்கள் மக்கள் மத்தியிலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குழுக்கள் மத்தியிலும் மீண்டும் எழத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக தேர்தலை அறிவிப்பதற்கு ஒரு நாள் முன்பாக, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி, இந்த ஒப்புதலை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மெலிசா பிரைஸ் அவர்கள் வழங்கியுள்ளார். மேலும் இந்த செய்தியை மோரிசன் அவர்களின் மத்திய அரசு பொதுமக்களிடமோ செய்தி நிறுவனங்களிடமோ அறிவிக்காமல் 14 நாட்களுக்கு ரகசியமாக வைத்திருந்தது என சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. இந்த ஒப்புதல் ஆவணங்களை சுற்றுச்சூழல் துறை பதிவேற்றும் வரை அதன் விவரங்களை அரசாங்கம் மக்களுக்கு அறிவிக்காமல் பகிரங்கமாக மறைத்திருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈலிரி சுரங்கம் என அழைக்கப்படும் இந்த புதிய சுரங்கம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். மேற்கு ஆஸ்திரேலியாவில் சூப்பர் பிட் என அழைக்கப்படும் மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் அமைந்துள்ள நகரமான கல்கூர்லிக்கு வடக்கே சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஈலிரி யுரேனிய சுரங்கம். இந்த சுரங்கம் 9 கிலோமீட்டர் நீளமும் 1.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய யுரேனிய படிமங்களை தன்னுள் வைத்துள்ள ஈலிரி சுரங்கத்தை தோண்ட உலகின் மிகப்பெரிய யுரேனிய உற்பத்தியாளர்களான கனடா நாட்டைச் சேர்ந்த கேம்கோ எனும் நிறுவனம் முயற்சித்து வருகிறது. இன்னும் 15 வருடங்களில் ஈலிரி சுரங்கம் ஆண்டுக்கு 7500 டன் அளவிலான மஞ்சள் கேக் அடர்த்தியினை வெளிக்கொண்டு வரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. தற்பொழுது மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள ஈலிரி சுரங்கத்தின் மாநில ஒப்புதல் டிஜிவால் பூர்வக்குடிமக்களால் மேற்கு ஆஸ்திரேலிய மாநில உச்சநீதிமன்றத்தில் இன்னும் வழக்காடப்பட்டு வருகிறது. 2016ஆம் ஆண்டில் மேற்கு ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம், அதாவது NPA, ஈலிரி சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என அறிவுறுத்தியது. இருந்தாலும் 2017ல் முந்தைய மேற்கு ஆஸ்திரேலிய லிபரல் அரசு NPAவின் பரிந்துரைகளை நிராகரித்தது. தற்பொழுது மோரிசன் அரசாங்கமும் அதே பாணியில் செயல்படுவதாக சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் டிஜிவால் பூர்வக்குடி மக்கள் கடுமையாக சாடியுள்ளனர். மோரிசன் அரசாங்கம் நமது தேசிய சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறியுள்ளதற்கு, இது போன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முந்தைய நாள் இரகசிய ஒப்புதல்களை சான்று என்று ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அறக்கட்டளை ACF குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் 32 கடுமையான சுற்றுச்சூழல் நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டே இந்த சுரங்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். மேற்கு ஆஸ்திரேலியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் ஈலிரி சுரங்கத்தை நிராகரிக்க பின்வரும் காரணங்களை கூறியது. அரிய வகை நிலத்தடி வாழ் உயிரினங்களும் பூர்வக்குடி தாவர வகைகளும் மற்றும் மலிஃபோ இளவரசி கிளிகள் போன்ற பூர்வக்குடி விலங்கினங்களும் அழிந்து போகும் என்று கூறியது. மேலும் இந்த சுரங்கப் பணிக்காக சுமார் 2422 ஹெக்டேர் அளவிலான நிலப்பரப்பில் உள்ள தாவரங்களை அழிக்க வேண்டும் எனவும், சுரங்கம் செயல்பட 10 பில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கேம்கோ நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் அறிக்கையின்படி நிலத்தடி நீர்மட்டம் 50 சென்டிமீட்டர் வரை குறையும் எனவும், மீண்டும் நிலத்தடி நீர்மட்டத்தை முழுமையாக மீட்க 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. ஈலிரி சுரங்கம் தன் வாழ்நாளில் சுமார் 36 மில்லியன் டன் கதிரியக்கத்தன்மையுள்ள அணுக்கழிவுகளை உற்பத்தி செய்வதுடன் அவை அந்த இடத்திலேயே சேமிக்கப்படும். கதிரியக்க அணுக்கழிவுகளை மேலாண்மை செய்யும் தொழில்நுட்பமும் அனுபவமும் ஆஸ்திரேலியாவிற்கு இல்லை என்பது கூடுதல் செய்தி. கடந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவில் அணு உலைகளை உருவாக்கச் சொல்லி பல பரிந்துரைகள் வந்தன. இருந்தாலும் 1979ல் அமெரிக்காவின் 3 மைல் தீவு மற்றும் 1986ல் யுக்ரைனில் செர்னோபில் ஆகிய இடங்களில் நடந்த அணு உலை விபத்துகளைத் தொடர்ந்து இந்த அணுசக்தி தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு அற்றவை மற்றும் கதிரியக்க தாக்கங்கள் பயங்கரமானவை எனவும் வலுவான உணர்வுகள் நிலவின. அது மட்டுமல்லாமல் உள்நாட்டிலேயே அதிகமாக கிடைக்கும் நிலக்கரி மற்றும் இயற்கை வாயுக்கள் ஆபத்து குறைந்தவை என்ற எண்ணமும் மற்றும் அனுபவமிக்க தொழில்நுட்பங்களும் அணுசக்திக்கான தேவைகளை தாண்டி நின்றன. இருப்பினும் கால மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள ஆஸ்திரேலியாவில் அணுசக்தி தேவை என அணுசக்தித்துறை வல்லுநர்களும் ஆதரவாளர்களும் அணுசக்தி தேவைக்கான ஆதாரங்கள் மற்றும் விவாதங்களை முன்வைத்தனர். இதன் அடிப்படையில் 2006 ஹோவர்ட் அரசாங்கம் ஆஸ்திரேலியாவின் அணுசக்தி எதிர்காலத்தை நிராகரிக்கவில்லை என்ற நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. 2006 ஆஸ்திரேலியாவின் அணுசக்தி உற்பத்தியின் எதிர்கால சாத்தியக்கூறுகள் பற்றிய ஆய்வை தயாரிக்க டாக்டர் ஜிகி ஸ்விட்கோஸ்கி தலைமையில் ஒரு ஆய்வுக்குழுவை அன்றைய மத்திய அரசு அமைத்தது. அக்குழுவின் அறிக்கையின்படி அணுசக்தியில் முதலீடு செய்வதன் மூலம் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை கட்டுப்படுத்துவதற்கான சவால்களை கணிசமாக குறைப்பதுடன் 8% முதல் 17% வரை கிரீன்ஹவுஸ் வாயுக்களின் அளவை 2050 குறைக்க முடியும் என்றும் கூறப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் அணு உலைகள் மற்றும் அணுசக்தி தயாரிப்பு சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அணுசக்தியின் மூலப்பொருளான யுரேனியத்தை 3 சுரங்கங்களில் வெட்டியெடுத்து அதை பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறது. இருப்பினும் சிட்னி மாநகரில் உள்ள லியூகாஸ் ஹைட்ஸ் என்ற இடத்தில் ஒரு அணு அறிவியல் ஆராய்ச்சி உலை, அதாவது OPAL எனப்படும் உலை உள்ளது. இதன் மூலம் அணுசக்தி மருத்துவத்தில் பயன்படும் ஐசோடோப்புகளை உருவாக்குகிறது. ஆஸ்திரேலியா அணு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைப்பு, அதாவது ANSTO எனப்படும் அமைப்பு, ஒரு 20 MW திறன் ஆலையை கொண்டு நியூட்ரான்கள் மற்றும் குறைந்த வெப்ப ஆற்றலை தயாரிக்கிறது. ஆஸ்திரேலியாவில் சுமார் 4,300 கியூபிக் மீட்டர்கள் அளவிலான கதிரியக்க அணுக்கழிவுகளை தேக்கி வைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் கதிரியக்க அணுக்கழிவு மேலாண்மை வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது அணுக்கழிவு சிக்கல்களை தீர்ப்பதற்கான போதிய பதில்கள் இல்லாமையும் இச்சிக்கல்களை தீர்ப்பது கடினம் எனவும் விமர்சிக்கப்படுகிறது.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் கோகுலன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.